வணக்கம் தாமு அவர்களே.
வணக்கம் திரு ரைசல் அவர்களே.
இப்போ கொட்டகையிலிருந்து கோட்டைக்கு இந்த நிகழ்ச்சியை படைத்த உங்களுக்கு ரொம்ப நன்றி. முதல்ல
நன்றி.
இந்த நிகழ்ச்சியை பொறுத்தளவில் அல்லது தொடர பொறுத்தளவில் பலரும் முன்வைத்த கேள்வி எப்படின்னா, ஏன் இந்த 5 திரை ஆளுமைகளை மட்டும் தெரிவு செஞ்சீங்க? இப்போ சிவாஜி, ராஜேந்தர், பாக்கியராஜ், குஷ்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். பலரும் வந்து திரையிலேருந்து அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க, வந்துகிட்டு இருக்கிறாங்க, இப்போதும் அரசியல இருக்கிறாங்க. அவங்களையெல்லாம் விட்டுட்டு இவங்க 5 பேரை மட்டும் என் தெரிவு செய்ய என்ன காரணம்?
நல்ல கேள்வி அது. நம்ம ஏற்கனவே முன்னுரையில் நம்ம சொன்ன மாதிரிங்க, இந்த 5 நடிகர்களுமே வந்து பாத்தீங்கன்னா 100 திரைப்படங்களுக்கு அதிகமாக நடித்துள்ளார்கள். அப்புறம் அந்த 5 நடிகர்களுக்கும் நல்ல வலுவான ரசிகர் மன்றங்கள் இருக்கு. எல்லாத்துக்கும் மேல பாத்தீங்கன்னா ரஜினி, எம்ஜிஆர், அப்புறம் விஜயகாந்த், சரத்குமார், இவங்க அனைவருமே பாத்தீங்கன்னா ஆக்ஷன் ஹீரோஸ், அதிரடி நாயகர்கள். இவங்க அனைவருமே வந்து தங்களுடைய திரை ஆளுமையை வைத்து, அதாவது அதிரடி நாயகர்கள் என்ற திரை ஆளுமையை வைத்து அரசியல் செல்வாக்கை செதுக்கியவர்கள். அப்புறம் இந்த 5 நடிகர்களையுமே பாத்தீங்கன்னா ஒரு காலத்தின் தொடர்ச்சியை காண்பிக்கிறாங்க. அதாவது என்னுடைய முக்கியமான நோக்கம் இந்த 5 நடிகர் அரசியல்வாதிகளோட தேர்வுல என்னன்னு பாத்தீங்கன்னா, திரைப்படங்களிலிருந்து அரசியலுக்கு வருவது தமிழகத்தில் தொடர்ந்து நிகழ்ந்து வரும் ஒரு நிகழ்வு அப்படிங்கறத காட்டுறதுக்கு தான்.
ஆனா இப்ப ரஜினிகாந்தை பொறுத்தளவுல அவரை நீங்க வந்து இந்த தொடருக்கு கொண்டு வந்திருக்கவே கூடாது, ஏன்னா அவர் அரசியலுக்கு வரல அப்படின்னு சில நேயர்கள் வந்து சொன்னாங்க. உங்க பதில் என்ன?
உண்மைதான், அவர் ரஜினிகாந்த் வந்து நேரடி அரசியல்ல ஈடுபடல, மற்ற நடிகர்களை மாதிரி அவர் வந்து தனியா கட்சி ஆரம்பிக்கல. அப்படி இருக்கிற சமயத்துல இந்த அரசியல் நிகழ்வுல, திரை நடிக அரசியல் நிகழ்வுல ஏன் ரஜினிகாந்த் உள்ள வச்சோங்கிறது ஒரு நல்ல கேள்வி. அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, 1996 நடந்த தேர்தலில் ரஜினிகாந்தோட அரசியல் செல்வாக்கு வந்து பிரம்மாண்டமான அளவுல இருந்தது. திமுக, காங்கிரஸ் முதலான பெரிய கட்சிகள் கூட ரஜினிகாந்தோட வாய்ஸ நம்பி இருந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து 96 இருந்தது. அதுதான் வந்து ரஜினிகாந்தோட செல்வாக்க, அரசியல் செல்வாக்க மிகவும் உறுதிப்படுத்தின மாதிரியான ஒரு இதா இருந்தது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த அனைத்து நடிகர் அரசியல்வாதிகள்லயுமே ரஜினிகாந்த்ங்கிற ஒரு ஒரு சாமர்த்தியமான சந்தர்ப்பவாத நடிகர்னு சொல்லலாம். இளைமறை காயா எப்படி தன்னுடைய இந்துத்துவ, பிராமணத்துவ, சமஸ்கிருத கொள்கைகளை வந்து உள்ள புகுத்துறாருங்கிறது நம்ம கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அவர் நேரடியா எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் இதுவரைக்கும் வெளிப்படைய ஆதரவு தரலைன்னா கூட, மறைமுகமா அவர் என்ன பண்றாருங்கிறது நம்ம கூர்ந்து பார்த்தோம்னா, ரஜினிகாந்தோட திரைப்படங்களுடைய பெயர்களை பாத்தீங்கன்னா இந்து கடவுள்களோட பெயர்களாகவே இருக்கும். அண்ணாமலை, அருணாச்சலம், கோச்சடையன், லிங்கா, கபாலி, இந்த மாதிரி எல்லா படங்களையுமே நம்ம பார்த்தோம்னா ஏதாவது ஒரு வகையில இந்துத்துவ, பிராமணத்துவ கொள்கைகளோட பிரதிபலிப்பு இருக்கும்.
இப்ப அடுத்து வந்து இப்ப விஜயகாந்த பற்றி எடுத்துக்கிட்டா, இப்ப கொட்டகையிலிருந்து அவர் கோட்டையை தட்டுற அளவுக்கு வந்தா கூட திரும்ப வந்து இப்ப விஜயகாந்த் வந்து கோட்டையை நெருங்க முடியாம திரும்பவும் அவர் கொட்டகையே திரும்பிட்டாரு. இல்ல,
நல்ல நகைச்சுவையா இத இந்த கேள்வியை வடிவமைத்திருக்கிறீர்கள். இதுல வந்து நான் இந்த புத்தகத்தை அடிப்படையா வச்சுதான் நம்ம ஸ்கிரிப்ட் எழுதணும் இல்லைங்களா. புத்தகத்துல வந்து பாத்தீங்கன்னா கரிஷ்மா அப்படிங்கிற ஒரு தியரியை அடிப்படையா வச்சு ஒவ்வொரு நடிகரும் எப்படி தங்களுடைய அரசியல் செல்வாக்க செதுக்கிட்டு வர்றாங்க அப்படிங்கறத அலசி ஆராய்ஞ்சிருப்பேன். இதுல வந்து கரிஷ்மாங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, மேக்ஸ் வெபர் அப்படிங்கிற ஒரு ஜெர்மன் சோசியாலஜிஸ்டோட தியரி கரிஷ்மா, கரிஷ்மேட்டிக் பர்சனாலிட்டி, வசீகர முகம் அப்படின்னு நம்ம தமிழ்ல ஒரு வேகா மொழிபெயர்க்கலாம். இந்த கரிஷ்மாங்கிறது ஒரு டெம்பரரி, நிரந்தரமான ஒன்று அல்ல. இந்த டெம்பரரின்னு சொல்றதுனால பாத்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த மேஜிக்கல் பவர், தீமட்டாலஜிக்கல் பவர், இதெல்லாம் அடிப்படையா வச்சுதான் கரிஷ்மாங்கிறது நம்ம தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கோம். திரை நடிகர்கள், விவாதிச்சிருக்கிற திரை நடிகர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய அரசியல் செல்வாக்க, தான் ஒரு மாவீரன்ங்கிற மாதிரிதான் வந்து தன்னுடைய அரசியல் செல்வாக்க செதுக்கியிருக்காங்க. இதுல விஜயகாந்த் எப்படி தன்னுடைய அரசியல் செல்வாக்க திரைப்படங்கள் மூலமா செதுக்கினாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 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 ஆக்ஷன் ஹீரோ, மிகப்பெரிய புள்ளி விவர பேச்சாளர், தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடாங்கிற மாதிரியான முழக்கத்தை தொடர்ந்து வெளிப்படுத்திட்டு வந்தவர் திரைப்படங்கள்ல. இத அப்படியே அவர் அரசியல்ல பிரதிபலிச்சாரான்னா அது ஒரு கேள்விக்குறிதான். உதாரணத்துக்கு விஜயகாந்தோட ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, சமீப காலங்களில் இருக்கிற ஆக்டிவான சோசியல் மீடியா. இதுல வந்து விஜயகாந்துக்கு ஒரு பெரிய டிராபேக் என்னன்னா, அவர் செய்யற ஒவ்வொரு தவறுமே, அவருடைய ஒவ்வொரு சொதப்பலுமே மிகப்பெரிய அளவுல விவாதிக்கப்பட்டுச்சு. சோ அவருடைய ஆளுமையோட, திரையாளுமையோட அடிப்படை கூறுகள் புள்ளிவிவர பேச்சாளர், தடுமாறாதவர், தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடாங்கிற மாதிரியான முழக்கங்களை தொடர்ந்து வலியுறுத்துபவர், இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அரசியல் முகத்துல அடி வாங்கிருச்சு. சோ கரிஷ்மா வந்து போயிருச்சு அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம இதை பார்க்கணும்.
இப்ப அடுத்து வந்து இப்ப கொட்டகையிலிருந்து கோட்டைக்கு தொடரோட ஆளுமைகள்ல ஒருத்தர் வந்து சரத்குமார். இப்ப இருந்ததும் போச்சுடா நொல்லக்கண்ணாங்கிற கதை மாதிரி அவருக்கு இருந்த ஒரு எம்எல்ஏ பதவி கூட அவரால் பெற முடியலையில.
சரத்குமாரோட அட்வான்டேஜஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மற்ற எந்த நடிக அரசியல்வாதிகளுக்குமே இல்லாத அளவுக்கு ஆன ஒரு அட்வான்டேஜ். நல்ல சரளமா தமிழ் பேசக்கூடியவர், தமிழர் அடிப்படையில ஆங்கிலம் பேசக்கூடியவர், இதெல்லாம் இருந்துமே சரத்குமாரோட இதை என்ன நான் சொல்லுவேன்னு கேட்டீங்கன்னா ஒரு வேஸ்டட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு தான் சொல்ல முடியும். சரத்குமார் வந்து மேபி அவருடைய குடும்ப நிறுவனத்தோட வருமான ரீதியான கணக்கீடுகளை செய்து அவரோட வாய்ப்புகளை தவறு விட்டுருக்கலாம். ஆனா அவர்கிட்ட வெளிப்படையா தெரிஞ்ச ஒரு விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நிரந்தர கொள்கை இல்லாதது. எம்ஜிஆர் மாதிரியான ஒரு நடிக அரசியல்வாதியோட வெற்றிக்கு அடிப்படை காரணமே என்னன்னு பாத்தீங்கன்னா கொள்கையில திடமா இருந்தது. அட்லீஸ்ட் அரசியல்ல சக்சஸ் ஆகிற வரைக்கும் திராவிட கொள்கை, தனி தமிழ் கொள்கை, இந்த மாதிரியான கொள்கைகள்ல வலுவா இருந்தது. சரத்குமார் கிட்ட அந்த வலுவான ஒரு தன்மை இல்லாம போயிருச்சு. இந்த ஐந்து நடிக அரசியல்வாதிகளிலுமே பாத்தீங்கன்னா சரத்குமாருக்கு கிராமத்து பெண்கள் மத்தியில மிக பெரிய செல்வாக்கு இருந்தது. அத வந்து சரத்குமார்னால ஓட்டு அரசியலா கன்வெர்ட் பண்ண முடியாததுக்கு காரணம் அவருடைய கொள்கை ரீதியிலான ஒரு நிரந்தரம் இல்லாத தன்மை, ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு போக்குன்னு தான் சொல்ல முடியும்.
இப்ப இந்தியா பொறுத்த அளவுல தமிழ்நாடு பொருளாதாரம், கல்வி அறிவு அப்படின்னு சொல்ற பல காரணிகள்ல வெகு வேகமாக முன்னேறி வருகின்ற ஒரு முன்னணி மாநிலம் இல்லையா?
ஒரு முன்னணி மாநிலங்கள் ஒண்ணு. ஆமா
ஆமா. அப்ப வந்து தொடர்ந்து இப்ப திரையின் தாக்கம் வந்து தமிழக மக்கள் மத்தியில் நீடிக்கும், நிலைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கா என்ன உங்களுக்கு?
நீடிக்கும் நிலைக்கும்ங்கிற மாதிரியான ஒரு ஆருடம் நம்மால சொல்ல முடியாம போனா கூட கடந்த கால நிகழ்வுகளை வச்சு நம்ம எப்படி பாக்கலாம்னு பாத்தீங்கன்னா தமிழ் மக்களுக்கு திரை நடிகர்கள் மூலமா ஒரு விடுவு காலம் கிடைக்கணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இன்னைக்கு கூட இருக்கிற மாதிரிதான் நமக்கு தெரியுது. இன்னைக்கு வந்து சமூக வலைத்தளங்கள் மிக வலுவாக கோலோச்சி இருந்தாலும் கூட சமீபத்தில் நிகழ்ந்த சென்னை வெள்ளத்துல திரை நடிகர்கள் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு உதவி செய்யலங்கிற ஒரு ஒரு ஆதங்கம் மிகப்பெரிய செய்தியா வெளியே வந்துட்டு இருந்தது. சென்னை வெள்ளத்துக்கு சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டியது திரை நடிகர்களா, அரசியல்வாதிகளா அல்லது அரசாங்கமாங்கிற கேள்விக்கு அப்பாற்பட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பு எங்க இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா திரை நடிகர்கள் மேலதான் இருந்தது. அது ஒரு யோசனையை தூண்டிய ஒரு ஒரு நிகழ்வு. திரை நடிகர்கள்ங்கிறவங்க அரசியல்வாதிகளா வரணும், சமூகத்துல மாற்றத்தை ஏற்படுத்தணுங்கிற எதிர்பார்ப்பு மீடியால மாத்திரமல்ல மக்கள் மத்தியிலும் இருக்கிறதா தான் தெரியுது.
மிக்க நன்றி தாமு அவர்களே. கொட்டகையிலிருந்து கோட்டைக்கு அப்படிங்கிற ஒரு தொடரை ஒரு ஆய்வாளர் முனைவர் என்ற தகுதி தகமை கொண்ட உங்களோடு நீங்கள் படைத்தது, உங்களோடு இணைந்து பணியாற்றியது மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து பணியாற்றுவோம். மிக்க நன்றி.
மிக்க நன்றி திரு ரைசல் அவர்களே, நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்து இதை அலசி ஆராய்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. நேயர்களுக்கும் மிக்க நன்றி.